இயேசு கிறிஸ்து நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அன்பு சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்தோட கிருபை ஒவ்வொரு நாள் பொழுதும் புதிதாக இருக்கின்றது. சகோதர சகோதரிகளே, சில வசனங்களை திரும்ப திரும்ப உங்களுக்கு சொல்ல வேண்டியதாக இருக்கின்றது. ஏன்னா இந்த வசனங்கள் கிறிஸ்துவ வாழ்க்கையில அடிப்படையாக இருக்கின்றது. அது என்ன வசனங்கள்? நீங்க பார்த்தீங்கன்னா, ஒருவன் ஒரு காரியத்தை தெரியும் என்று சொல்லி அவன் நினைத்தானா, அவனுக்கு அந்த காரியத்தை தெரியும்படி இன்னும் தெரியவில்லை. இது 1 கொரிந்தியர் 8:2 எழுதப்பட்டிருக்கிறது. இந்த வசனம் ஏன் உங்களிடத்துல சொல்றேன்னா, எனக்கும் சரிதான் சொல்கின்றேன். ஏன்னா நம்மளுடைய இருதயம் என்னாகும்னா, அது பெருமை கொள்ளும். எனக்கு இது தெரியும், அது எனக்கு தெரிய தெரியும். அப்படியாக நம்ம சொல்ல நினைத்தோம் என்றால், நம்ம இயேசு கிறிஸ்துவுக்கு நம்ம எதிராளியா மாறுகின்றோம். என இயேசு கிறிஸ்து யாக்கோபில் எழுதப்பட்டிருக்குது, ஒருவன் அவன் பெருமையாக இருந்தா, இயேசு கிறிஸ்து அவனுக்கு எதிர்த்து நிற்கிறாராம். தாழ்மை உள்ளவனுக்கு அவர் கிருபை கொடுக்கின்றாராம். அதுக்கு என்ன அர்த்தம்னா, பெருமைனா என்ன? பெருமைனா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லாத வார்த்தைய நீங்க செய்றீங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவரு ஒரு காரியத்தை இப்படிதான் செய்யணும்னு சொல்றாரு, இல்ல நான் எனக்கு ஒரு புதுசா வேற வழி இருக்குது, நான் இப்படிதான் செய்வேன், இல்ல உலகம் சொல்றதுதான் நான் செய்வேன், இப்படிதான் எப்போதும் எல்லாரும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, நான் அப்படிதான் செய்வேன்னு சொல்லி நீங்க நினைச்சீங்கன்னா, இயேசு கிறிஸ்துவோட கண்கள் முன்னுக்கு நீங்க பெருமையாக இருக்கிறீங்க. அப்ப நீங்க பெருமையாக இருந்தீங்கன்னா, ஏன் நீங்க என்ன சொல்லி சொல்றீங்க இயேசு இடத்துல, ஆமா இயேசு நீங்க சொல்றீங்க உண்மைதான், ஆனா எனக்கு இந்த காரியத்தை பத்தி தெரியும், இது இப்படிதான் செய்யணும், ஆமா உன் வார்த்தை இருக்குது, ஆனா இது இப்படிதான் செய்யணும், அப்படிதான் இல்லாட்டியும் வேலை செய்யாது அப்படின்னு சொல்லி நீங்க சொல்ல போய் இயேசு கிறிஸ்துக்கு நீங்க எதிர்த்து நிக்கிறீங்க, பங்கஞ்சாலியா மாறுறீங்க. நீங்க ஆராய்ந்து பார்க்க வேண்டியதாக இருக்கின்றது. அப்பதான் உங்களுக்கு கிருபை வரும். ஏன்னா நீங்க தாழ்மையாக என்ன இயேசு சொல்கின்றார் இதை குறித்து. சகோதர சகோதரிகளே, ஒவ்வொரு காரியத்தை நீங்க பார்க்க போனா, மனிதனுடைய பாரம்பரியங்களை செய்யும் காரியங்கள், ஒரு உதாரணத்தை நான் எடுத்துக்கொண்டேன்னா, இப்ப ஒரு சில வீட்டில் சொல்லுவாங்க, இந்த காரியத்தை நாங்கள் இவ்வளோ காலமாக இப்படி தான் செஞ்சுக்கிட்டு இருக்கோம், எங்கள் முன்னோர்கள் சொன்னார்கள், அதனால அது நாங்கள் கைப்படுத்தி பின்பற்றி நான் வருகிறோம், இப்படி தான் இதை செய்யணும். சகோதர சகோதரி, இயேசு கிறிஸ்துவோட காலத்தில் கூட இப்படி தான் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்போ இயேசு கிறிஸ்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார்னா, மனிதனுடைய பாரம்பரியங்களை பின்பற்றி நடக்காதீங்கன்னு சொன்னார். இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறார், அவரோட வார்த்தை என்ன சொல்லுன்னு சொல்லி அதை குறித்து பார்க்க சொன்னார். அதனால சகோதர சகோதரர்களே, 1வது, நீங்க உங்களுக்கு தெரியும் சொல்லி ஒரு காரியத்தை சொல்லி நினைச்சீங்கன்னா, உண்மையிலே உங்களுக்கு தெரியும்படி தெரியாது, தெரியல. அப்படியே நான் எனக்கு தெரியும் சொல்லி நீங்க நின்றீங்கன்னா, வசனம் யாக்கோபில் எழுதப்பட்டிருக்கு, தேவன் உங்களுக்கு பெருமை உள்ளனுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மைகளுக்கு கிருபை கொடுக்கிறார். அப்ப நீங்க உங்களோட வழிகளில் நீங்க போய் பின்பற்றி நடக்கணும்னு சொல்லி நினைச்சா, நீங்க தேவனுடைய கண்கள் முன்னுக்கு, இயேசு கிறிஸ்துவோட கண்கள் முன்னுக்கு நீங்க பெருமை உள்ளவனாக இருக்கிறீங்க. இந்த வசனத்தை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க. இன்னொரு வசனம் என்ற யாக்கோபில் எழுதப்பட்டிருக்குது, 1:22, நீங்க தினந்தோறும் தேவனுடைய வார்த்தையை கேட்கிறதோ படிக்கிறதுனாலும் அல்ல, நீங்க கேட்கிறவன் அல்ல செய்கிறவன் தான், நீங்க செய்ய வேண்டும். அப்ப நீங்க அந்த ஆண்டவர் சொன்ன வார்த்தையை நீங்க செய்யாம நீங்க போனீங்கன்னா, நீங்க உங்களையே நீங்க ஏமாற்றிக் கொள்றீங்க. அதனால நீங்க சபையில பாத்தீங்கன்னா, 10 வருஷம் 20 வருஷம் 30 வருஷமா உட்கார்ந்துருக்க அநேக விசுவாசிகளை கேட்டுதான் இருக்கிறாங்க, ஒழிய அவங்க அதை செய்யறது இல்லாததுனால அவங்க தன்னைத்தானே ஏமாத்தி கொள்றாங்க. சகோதர சகோதரிகளே, யாராவது ஒருத்தவங்களை ஏமாத்த உங்களுக்கு விருப்பமா இருக்குமா? இயேசு கிறிஸ்துவோட வார்த்தையை செய்யாதபடி இருந்தீங்கன்னா, நீங்க உங்களே நீங்க ஏமாத்தி கொள்றீங்க. இன்னைக்குள்ள தலைப்பு, ஆண்டவரை நேசிப்போம், உன்னை யார் என்று அறிந்து கொள். பாருங்க, நீங்க சில பேர், நீங்க கேட்டுக்கிட்டு இருக்க சகோதர சகோதரிங்க, உங்க சில பேர் வந்து இந்த தன்முளைப்பு தூண்டல் என்று சொல்லி சரியா இந்த சில ஒர்க்ஷாப் வைப்பாங்க, சில செமினார்கள் வைப்பாங்க, இப்படியாக 4 நாள் கிளாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டணத்தை வாங்கி அவங்க அந்த தன்முளைப்பு தூண்டல்கள், ஏன்னா சில பேர் அவங்க நினைப்பாங்க, ஏன்னா இன்னும் எனக்கு உற்சாகம் இல்லை, இல்லை ஆங்கிலத்தில் மோட்டிவேஷன் கோர்ஸ் இப்படியாக சொல்லி நானும் போயிருக்கேன். நான் இயேசு அறியாத முன்னுக்கு இந்த மாதிரி கோர்ஸ்க்கு நான் போயிருக்கேன். ஆனால் அந்த இடத்துல அவங்க சொல்லுவாங்க, ரகசியம், ஒரு ரகசியம் இருக்குது. அந்த ரகசியம் என்ன? உள்ளேந்து நீங்க மாத்தப்பட வேண்டும். இந்த ரகசியத்தை நீங்க அறிந்து கொண்டீங்கன்னா பணம் உங்களிடத்துல வரும். இப்படியாக காரியங்களா சொல்லுவாங்க. சகோதர சகோதரி, இந்த போதனைகள், இந்த மோட்டிவேஷன் இல்ல தன்முனைப்பு தூண்டல் செய்யும் இந்த குருமார்கள் எங்கிருந்து இந்த காரியத்தை கற்றுக்கொண்டாங்க? அதெல்லாம் தேவனுடைய வார்த்தையில இருக்கு. இயேசு கிறிஸ்து சொன்னப்பட்ட வார்த்தையில இருக்குன்றது. அவங்க புதுசாக ஒரு ரகசியத்தை கண்டுபிடிக்கவில்லை. ஆனா உங்களுக்கு தெரியுமா, இதுக்கு முன்ன உள்ள பிரசங்கத்தை நீங்க பாத்தீங்கன்னா ரகசியத்துக்கு மேல் உள்ள ரகசியம் என்று சொல்லி ஒரு பிரசங்கம் இருக்குன்றது. அதை நீங்க எடுத்து நீங்க கேளுங்க சகோதர சகோதரி. ரகசியம் இல்லை. நீங்க ஒரு கிறிஸ்துவனாக நீங்க இருந்தீங்கன்னா இந்த தன்முனைப்பு தூண்டல் இல்லை, அது இல்லை. ஏன்னா இந்த வார்த்தை யாவும் இந்த குருமார்கள் எங்கிருந்து எடுத்தாங்கன்னா அது தேவனுடைய வார்த்தையிலிருந்து வந்தது. நீங்க உங்க உள்ளாக மாறப்பட வேண்டும். ஆனா இவங்களோட போதனைகள் மத்தியில சொந்தமா செய்யறதுக்கு சொந்தமா சொல்லுவாங்க. ஆனா சகோதர சகோதரி, இயேசு கிறிஸ்து தன்னுடைய நாமத்தையும் தன் இரத்தத்தையும் கொடுத்திருக்கிறார். அப்ப சொல்லுவாங்க, இதை நீங்க கத்துக்கொண்டீங்கன்னா பணம் உங்களிடத்துல வரும். பணம் வந்து அது ஏங்கி கொண்டிருக்க உங்கள்கிட்ட வரத்துக்கு என்று சொல்லிட்டு அது உங்கள்கிட்ட வரும். அது மேல நீங்க ஆசைப்படுங்க, அதை நீங்க கூப்பிடுங்க, இப்படிலாம் சொல்லுவாங்க சகோதர சகோதரி. இது முக்கியமான ஒரு காரியம். சிலப்பு நினச்சிக்குவாங்க பணம் வந்து ஒரு பணம் வந்து பேய், பணம் வந்து நல்லது இல்லை அப்படின்னு கூட நினைப்பாங்க. அது தப்பு. இன்னைக்கு இந்த பூமியில நம்ம வாழ்றதுக்கு பணம் நமக்கு தேவை. வேத வசனம் இப்படியாக சொல்றது, பணத்து மேல் உள்ள ஆசை எல்லா தீங்குக்கும் வேறா இருக்குன்னு சொல்லி. பணத்து மேல் உள்ள ஆசை, பணம் வந்து தீமை அல்ல. நீங்க கிறிஸ்தவங்களோட பணத்து மேல சரியான ஆசையா இருக்கிறாங்க. அந்த பணத்தை எப்படியாவது தேட வேண்டும் சொல்லிட்டு வேத வசனம் எழுந்திருக்கு. நீங்க அப்படியாக தேடி போய் பிடிக்க போனீங்கன்னா என்ன ஆகுன்னா, அதுக்கு என்னமோ தன்னால சிறகுகள் முளைச்சி பறந்து போயிருமா. அதனால நீங்க என்னத்தை தேட வேண்டும்? இயேசு கிறிஸ்து சொல்லிட்டாரு மத்தியும் 6:33, முதல் தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடு, பின்பு இதெல்லாம் கூட கொடுக்கப்படும். அப்ப எது தேட சொல்கின்றார்? தேவனுடைய நீதி, அவருடைய ராஜ்யம். அவருடைய ராஜ்யம் என்ன? அவருடைய ராஜ்யம் நீதி, சமாதானம், சந்தோஷம், பரிசுத்த ஆவி உள்ளுக்கு. இதை நீங்க தேடப்ப நீங்க வந்து ஒரு காந்தமாக மாறுறீங்க. அதனால சகோதர சகோதரி, நீங்க யார், நான் யார் என்று சொல்லி நான் அறிய வேண்டும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நேசிப்பதுனா என்ன? அவர் யார் என்று நீங்க அறிய வேண்டும். அவருடைய வார்த்தை என்ன சொல்லுகின்றது? சில கிறிஸ்தவங்களை பார்த்தா வருஷ கணக்கில் கிறிஸ்தவங்களா இருக்கிறாங்க, ஆனா பரிதாபமா இருக்கின்றது. புதன்கிழமை பைபிள் ஸ்டடி போவாங்க, வெள்ளிக்கிழமை ஆத்மா ஜெபம் போவாங்க, ஞாயிற்றுக்கிழமை ஓஷிப் போவாங்க. ஆனா அவங்களோட வாழ்க்கை வருதம் முடிந்து அதே போலதான் இருக்கவங்களுடைய இருக்கிற நிலைமை காட்டிலும் இன்னும் மோசமாக போய்கிட்டு இருப்பாங்களோ இல்லையே. ஆனா கிறிஸ்து உள்ளுக்கு அவங்க உற்சாகமா எழுந்திருக்கிறது இல்லை. ஏன் சகோதர சகோதரிகளே, இந்த வசனத்தை குறிந்து கேளுங்க. அப்போஸ்தல் பவுல் ரோமர் 12:1 இப்படியாக அவர் சொல்கின்றார், நீங்கள் உங்களுடைய சரீரமே உங்களோட உடலை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களின் முன்னிட்டு வேண்டிக் கொள்கிறேன். சகோதர சகோதரிகளே, நீங்க ஆங்கில பைபிளத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா பவுல் சொல், ஐ பிசிச் யூ, நான் உங்களை கெஞ்சி கேட்டுக் கொள்கிறேன். கெஞ்சிறாரு பவுல். யாரு பவுலு? மகாபெரிய ஒரு அப்போஸ்தல். அவரு கெஞ்சிறாரு. யார் இடத்துல கெஞ்சிறாரு? உங்கள்கிட்டையும் என்கிட்டையும் சகோதர சகோதரிகளே கெஞ்சி சொல்லுகின்றார், நான் உங்களிடத்துல கெஞ்சி கேட்டுக் கொள்கிறேன். என்னது கேட்கிறாரு? தேவனுடைய இரக்கத்தின் முன்னிட்டு உங்களுடைய உடலை பரிசுத்தமாக ஜீவ பலியாக ஒப்பு கொடுங்க. பாருங்க, இன்னைக்கு சபையில வந்து ட்ரம் அடிச்சுட்டு இல்ல துதிச்சுக்கிட்டு இப்படிலாம் இருப்பாங்க. ஆனா எத்தனை பேர் இந்த வசனத்தை எடுத்து செய்ய சொல்றாங்க? பவுல் கெஞ்சி கேட்டுக்கொள்றது என்னன்னா, நம்மளுடைய உடலை பரிசுத்தமாக பார்த்து கொள்ள சொல்கிறார். அவருடைய இரக்கத்தை, தேவனுடைய இரக்கத்தை நிமித்தமாக பரிசுத்தம் அப்படின்னா, இன்னைக்கு பாருங்க முத பார்த்தோம் யாக்கோப் என்ன சொல்கிறேன்னா, நீங்க தேவனுடைய வார்த்தையை கேட்டுட்டு அதை நீங்க செய்யாம இருந்தீங்கன்னா நீங்க உங்களையே ஏமாத்தி கொள்றீங்க. இப்ப இந்த வார்த்தை வருது உங்களோட உடலை பரிசுத்தமாக காத்துக் கொள்றதுக்கு. இல்ல இந்த உடலை எடுத்துகிட்டு போயிட்டு நான் என்ன விருப்பமோ நான் செய்வேன் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. நம் செய்கிற எல்லா ஆராதனையும் ஒன்றுக்கும் புரோஜனம் இல்லை. நம் செய்யும் ஆராதனை புரோஜனமாக போகாதபடி இருக்க கடவை பவுலி கெஞ்சி கேட்டு கொடுக்கிறாரு, உங்களுடைய உடலை முத பரிசுத்தமாக ஒப்பு கொடுங்கன்னு சொல்லி. அவர் சொல்கிறார், இதுவே நீங்கள் செய்ய தேவனுக்கு செய்ய புத்தி உள்ள ஆராதனை. அப்படி இந்த காரியத்தை நீங்கள் முத செய்யாதபடி, நீங்கள் எல்லா மாதிரி ஆராதனையெல்லாம் ட்ரம்மெல்லாம் அடித்து லேட்டஸ்ட் எக்யூப்மெண்ட்லாம் போட்டு கீதாரெல்லாம் அடித்து கொண்டு இருந்தீங்கன்னா, அவர் சொல்கின்றாரு, இந்த முத காரியத்தை நீ செய்யாதபடி இருந்ததுனா மற்ற காரியம்லாம் புரோஜனம் இல்லை மகனே மகளே, புரோஜனம் இல்லை. அதனால் சகோதர சகோதரிகளே, உங்களுக்கு கிருபை வர வேண்டும் என்றால் இந்த வேத வசனத்துக்கு கீழ்படிங்க. இதை நீங்கள் கீழ்படியப்ப நீங்கள் தாழ்மை உள்ளூராக மாறுறீங்க. நீங்கள் தாழ்மை உள்ளூராக இருக்கப்ப தேவனுடைய கண்கள் மண்ணுக்கு உங்களுக்கு கிருபை வரும். சில கிறிஸ்தவங்க சொல்கிறாங்க, எனக்கு ஆசீர்வாதமாக இருக்குது ஆசீர்வாதமாக இருக்குது. ஆனால் நீங்கள் தேவனுடைய வார்த்தையை செய்யாதபடி, இயேசு சொன்ன வார்த்தையை செய்யாதபடி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்குது ஆசீர்வாதம் வருதுன்னு சொல்லி நினச்சிங்கன்னா, கொஞ்ச நேரம் யோசிச்சு பாருங்கள். உலகத்தில் உள்ளவங்க பெரிய பெரிய பதவியில் இருக்கிறோம், பெரிய பணக்காரனும், அவங்கள என்ன நினைக்கிறீங்க? ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறாரா? இயேசு கிறிஸ்து அவங்களை ஆசீர்வதிக்கிறார். யார் ஆசீர்வதிக்கிறார்? அவங்க தேவனுடைய வார்த்தையை பின்பற்றலை, தேவனு யாருன்னு தெரியல, தேவனுக்கு எதிர்ப்பாக நிற்கிறாங்க, அவங்க பெரிய பணக்காரனாக இருக்கிறாங்க, அவங்கள யார் ஆசீர்வதிக்கிறார்? அப்போ நீங்கள் சபையில் இருந்துக்கிட்டு இனி ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார், ஆனால் தேவனுடைய வசனத்துக்கு கீழ்ப்படிய மாட்டேன்னா உங்களை யார் ஆசீர்வதிக்க போறா? நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஆனால் நீங்கள் பெருமை உள்ளுக்கே இருந்து கொண்டு எனக்கு ஆண்டவர் ஆசீர்வதித்தார் அது ஆசீர்வதித்தாச்சு பெருமை இருந்தா, வேதம் தெளிவாக சொல்லுது இயேசு உங்களுக்கு எதிர்த்து நிற்கிறாராம். அப்படி இயேசு எதிர்த்து நின்றான்னா இந்த பிரபஞ்சத்தின் லோகாதிபதி அவன் உங்களுக்கு கொடுக்குறான், யாரு? சாத்தான். அவன் உங்களை ஆசீர்வதிக்கிறான். சகோதர சகோதரி, சாத்தான் உங்களை ஆசீர்வதிக்க முடியும், ஆனால் கடைசியாக வந்து எல்லா கணக்கையும் போட்டு எடுத்துட்டு போயிடுவான். அதுக்கு நான் சொல்லலை எல்லாம் தீமை, எல்லாம் பணக்காரன தீமை செய்யறான்ட்டு. ஆனால் ஒன்று யோசிச்சு கொள்ளுங்க, இயேசு கிறிஸ்து இல்லாவிட்டால் அந்த பணக்காரனுக்கு பாவத்திலிருந்து வெளியாக முடியாது. பவுல் சொல்கிறான், நன்மை செய்ய நினைக்கவேன்னு சொல்லி நினைக்கிறானால செய்ய முடியல. ஏன் செய்ய முடியல? ஏன்னா என் உள்ளுக்கு இருக்கிற பாவம் இனி உடம்பாட்டுக்குது என்று சொல்லி பவுல் சொல்கிறார். ஆனால் அடுத்தது சொல்கின்றார், இயேசு கிறிஸ்துக்கு ஸ்தோத்திரம், அவர் எனக்கு விடுதலை கொடுத்தாருன்னு சொல்லி. அதனால பணக்காரர் இருக்க மனுஷன் எவ்வளோ நன்மை செய்து கொண்டிருந்தாலும் கூட, ஆனால் அந்த பாவத்திலிருந்து அவனால் வெளியாக முடியாது. அந்த பாவமானது அவனை தீங்கு செய்ய வைக்கும். ஏன்னா அந்த பாவம் உள்ளுக்கு இருக்கிறது, அது இயேசு கிறிஸ்து ஒருவனால் மட்டுமே விடுதலை செய்ய முடியும். சகோதர சகோதரிகளே, நீங்கள் போய் முழங்கால் போடலாம், நீங்கள் 24 மணி நேரம் கூட வர்ஷிப் பண்ணலாம். சில பேர் வச்சிருக்காங்க 24 நேரம் வேஷி பண்றாங்களோ, நீங்க முழங்கால் போடலாம், நாளை ஒரு 10 முழங்கால் போடலாம், 24 மணி நேரம் 48-36 அவர் கூட உட்காந்து வேஷி பண்ணிக்கிட்டு இருக்கலாம். ஆனா இயேசு கிறிஸ்து முகத்தை திருப்பி கொள்ளுவார், ஏன்னா அது வேத வசனம். பாவத்தை வைத்துட்டு அவர் முன்னுக்கு நீங்க வரப்ப அவர் முகத்தை பாவத்துக்கு அறிக்கையிடாதபடி, தேவனுடைய வசனத்துக்கு கீழ்படியாதபடி அவனுடைய ஜெபம் அருவுக்கு அருவறுப்பா இருக்குதான். சகோதர சகோதரிகளே, முத அவர் என்ன சொல்கின்றார் அதை செவிசாய்த்து சொல்கின்றார், உன் உடலை பரிசுத்தமாக ஒப்பு கொடு. இதுவே நீங்க தேவனுக்கு செய்யுள்ள புத்தி உள்ள ஆராதனை, மற்ற ஆராதனை செய்ய புத்தி இல்லாத ஆராதனை. இயேசு கிறிஸ்துட்டு போயிங்க, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே நான் உங்களை ஏற்றுக்கொள்கிறேன், ரத்தத்தால் கழுவப்படுகிறேன், நீ பாவத்தை மன்னிங்க அப்படின்னு சொல்லி அவரிடத்துல போங்க. அப்போதுதான் நீங்க புதுசாக திரும்ப பறக்குறீங்க. இயேசு கிறிஸ்து உள்ளுக்கு போன ஏன் அவருடைய ரத்தத்தால் கழுவப்படுறீங்க. அவருடைய அவரிடத்துல போயிட்டு உங்கள் பாவத்தை அறிக்கையிட்டு, ஆண்டவரே இதை நான் செய்ய மாட்டேன், என்னை மன்னிச்சிருங்க சொல்லி நீங்க மனம் திரும்புறீங்க. மறுபடியும் கிறிஸ்து இயேசுக்குள் அவருடைய ரத்தத்தால் கழுவப்பட்டு பறக்கப்படுறீங்க. சகோதர சகோதரிகளே, திரும்ப வாழ்க்கை தொடங்குவோம். அவர் இரக்கமும் கிருபையும் உள்ளவர். இன்னொரு காரியம் சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்து அவர் வானகத்துக்கு எடுக்கிறதுக்கு முன்னே முக்கியமாக ஒரு கதையை ஒரு காரியத்தை சொன்னார், என் நாமத்தில் பிசாசுகளை விரட்டுவார்கள். யாரு? விசுவாசிகள், நீங்களும் நானும், பாஸ்தர்மார்கள் மூப்பர்மார்கள் அப்படி அல்ல, அவங்களும் செய்வாங்க, ஆனால் விசுவாசிகள் நீங்களும் நானும் சாதா. இன்னைக்கு நீங்க உங்களுக்கு இயேசு தெரியுமா? இன்னைக்கு நீங்க ஏற்றுக்கொண்டீங்களா இயேசு இந்த பிரசங்கத்தின் மூலியமா கூட இன்னைக்கு நீங்க பிசாசுகளை விரட்ட முடியும், ஏன்னா அந்த அதிகாரம் இயேசு உங்களிடத்துல கொடுத்துருக்கிறார். அதனால நீங்க ஏமாத்தப்படாதீங்க, பாஸ்டர் தான் விரட்டுவாரு மூப்பர் தான் விரட்டுவாரு, இல்ல நீங்க விரட்ட முடியும். ஆண்டவர் சொன்னார், இதை செய்ய சொன்னார். அப்படி இந்த காரியத்தை நீங்க செய்யாம இருந்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துடைய கண்கள் மண்ணுக்கு நீங்க பெருமை உள்ளவன், ஏன்னா நீங்க உங்களுக்கு சொந்த ஒரு பைபிள் வச்சிருக்கீங்க. உங்க பைபிள் சொல்லுது இல்ல நீ விரட்ட தேவையில்ல, ஆனா இயேசு சொன்னார் விரட்டுவார்கள். அப்ப நீங்க எதை பின்பற்றி நடக்க போறீங்க? நீங்க பிசாசை விரட்டாம இருந்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து கண்கள் முன்னிக்கு நீங்க பெருமை உள்ளவன். அப்ப நீங்க பெருமையாக இருந்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து உங்களுக்கு எதிர்த்து நிற்கிறார். நான் சொல்லல, வேத வசனம் சொல்லுகின்றது. அப்படி நீங்க அதை செஞ்சீங்கன்னா எப்படி என்னத்தை விரட்டச்சுல, வெளியே போய் விரட்டச்சுல, உங்களிடத்தில் இருக்கிற கோபத்தின் ஆவி, இச்சையின் ஆவி, முணுமுணுக்கும் ஆவி, சமாதானம் இல்லாதபடி குறம் சொல்லும் ஆவி, கீழ்படியாத ஆவி, பெருமையின் ஆவி, இதெல்லாத்தையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களை விரட்ட சொல்கின்றார். முதல் உங்கள்கிட்ட இருந்து, அப்புறம் பிறரிட்ட இருந்து. இதை நீங்க செய்யாம இருந்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து நாமத்து, உதாரணத்தை நான் சொல்கிறேன், இயேசு கிறிஸ்து நாமத்தில் பெருமையின் ஆவி என்னை விட்டு அப்பால் போன்னு உனக்கு நான் கட்டளிடுகிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் தாழ்மையின் ஆவியை பெற்றுக்கொள்ளுன்னு சொல்லி இயேசுடத்திலிருந்து தேவனுடைய குணாதிசயத்தை பெற்றுக்கொள்ளுங்க. இது எங்க நீங்க பார்க்கலாம்? நீங்க இந்த www.graceoflife.com அங்க போய் பாருங்க. தமிழ்ல செக்ஷன்ல அநேக ஜபங்கள் இருக்குது, அதை எடுத்து நீங்க படிச்சீங்க, அதை எடுத்து நீங்க செய்யுங்க, அதை எடுத்து நீங்க சொல்லுங்க. இதை நீங்க செய்யுங்க சகோதர சகோதரி. இயேசு கிறிஸ்துக்கு நீங்க பிரியமான இருப்பீங்க. நீங்க இதை செஞ்சீங்கன்னா உங்களுக்கு கிருபை வரும், இயேசு கிறிஸ்து உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.